ஓம் நம பகவதி வாசுதேவாய, ஓம் நம பகவதி வாசுதேவாய, ஓம் நம பகவதி வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் தெய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோஜயம் உதீரயே நஷ்டப்ராயேஷோ அவத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா. பகவதீம் உத்தம ஸ்லோகீ பக்திம் பவதி நைஷ்டிகி. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானியின் வம்சம் 16 ஸ்ரீ பகிரதா வாச்ச சாதலோங்காசீனா சாந்தா பிரம்மிஷ்டா லோக பாவனா கரந்திய ஹந்தி அங்க சாட்சா தேஸ்வாஸ்தேகி அகப்பித்தரி. ஸ்ரீ பகிரதா வாச்ச சாதலோ ஞாசின சாந்தா பிரம்மிஷ்டா லோக பாவனா கரந்தியகம் தியங்க சங்கா தேஸ்வாஸ்தேகி அகபித்தரி. ஸ்ரீ பகிர்தா வாச்ச, பகிர்தன் கூறினார், சாதவ சாதுக்கள் சந்நியாசின சந்நியாசிகள் சாந்தா பௌதிக தொல்லைகளிலிருந்து விடுபட்டு சாந்தமாக இருக்கும், பிரம்மிஷ்டா வேத சாஸ்திரங்களின் கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றுவதில் கைதேர்ந்த, லோக பாவனா இழிவடைந்த நிலையிலிருந்து உலகை விடுவிப்பதில் ஈடுபட்டுள்ள, ஆரந்தி அகற்றி விடுவார்கள், அகம் பாவ வாழ்வின் விளைவுகளை, தே உங்களுடைய கங்காதேவி அங்க சங்கார் கங்கை நீரில் குளிப்பதால், தேசு தங்களுக்குள் ஆஸ்தே இருக்கிறது, ஹி உண்மையில் அகபித் எல்லா பாவச்செயல்களையும் முறியடிக்கக்கூடிய பரமபுருஷர் ஹரி பகவான். ஒளிபரப்பு மலையிலவர் சில பிரபாக ஜெய். பகிர்தன் கூறினார், தூய பக்தர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள காரணத்தால் துறவிகளாகவும் பௌதியாசிலிருந்து விடுபட்டவர்களாகவும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றில் கைதேர்ந்தவர்களாகவும் உள்ளனர். இவர்கள் எப்பொழுதும் புகழக்குரியவர்களாகவும் தூய ஒழுக்கமுடையவர்களாகவும் இழிவடைந்த ஆத்மாக்களை எல்லாம் விடுவிக்கக்கூடியவர்களாகவும் உள்ளனர். இத்தகைய தூய பக்தர்கள் உங்களுடைய நீரில் குளிக்கும்போது பொதுமக்களிடமிருந்து கிரகிப்பட்ட பாவளைவுகள் செயலிழந்து போகும் என்பது நிச்சயம். ஏனெனில் எல்லா பாவளைவுகளையும் போக்கக்கூடியவரான பரமபுருஷரையே இத்தகைய பக்தர்கள் எப்போதும் தங்களுடைய இதயங்களில் வைத்து போற்றுகின்றனர். பொருளுரை: எவரும் கங்கையில் குளிக்கலாம். எனவே பாவிகள் மட்டுமல்லாமல் சாதுக்களும் பக்தர்களும் கூட கங்கை பாய்ந்தோடும் ஹரித்வாரம் போன்ற இடங்களில் கங்கை நீரில் குளிப்பார்கள். துறவிகளாக உள்ள பக்தர்களும் சாதுக்களாகவும் கங்கையை கூட விடுவிக்க முடியும். தீர்த்த குர்வந்தி தீர்த்தாணி சொந்த சிதேன கதாபிரதா பாகவதம். தூய பக்தர்கள் பகவானை எப்போதும் தங்கள் இதயங்களில் வைத்து போற்றுகின்றனர். இதனால் புண்ணிய ஸ்தலங்களில் எல்லா பாவளைகளையும் அவர்களால் முழுமையாக தூய்மைப்படுத்திவிட முடியும். எனவே பொதுமக்கள் சாதுக்களிடம் எப்போதும் மரியாதையுடனும் வணக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வைஷ்ணவரை அல்லது ஒரு சன்னியாசியை கண்டவுடனே ஒருவர் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. இந்த மரியாதையை காட்ட ஒருவர் தவறிவிட்டால் அன்று அவர் உபவாசம் இருக்க வேண்டும். இது ஒரு வேத கட்டளையாகும். ஒரு பக்தரின் அல்லது ஒரு சாதுவின் தாமரை பாதங்களை குற்றம் செய்வதை தடுப்பது ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிராயச்சித்த முறைகள் உள்ளன, ஆனால் பாவலிலிருந்து ஒருவரை தூய்மைப்படுத்துவதற்கு அவை போதுமானவை அல்ல. அஜாமலனின் சரித்திரம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள பக்தி தொண்டினால் மட்டுமே அப்பாவலையிலிருந்து தன்னை ஒருவரால் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். கேசி கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணா அகம் துன்வந்தி கார்த்திஷேன நீகாரம் இவ பாஸ்கர. முழுமையான தூய பக்த துண்டை ஏற்றுக்கொண்டுள்ள மிகவும் அரிதான ஒரு நபரால் மட்டுமே பாவங்களை மீண்டும் முளைக்காதபடி அவருடன் வேறுடன் பிடுங்கி எறிய முடியும். சூரியனை கண்ட பணி உடனே மறைந்து விடுவது போலவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் இதை அவரால் செய்துவிட முடியும். பாகவதம். ஒருவர் ஒரு பக்தனின் பாதுகாப்பில் கீழ் இருந்து அவருக்கு உண்மையான தொண்டு செய்வாரானால் இந்த பக்தியோகின் முறையின் மூலமாக எல்லா பாவலைகளையும் அவரால் நீக்கிவிட முடியும் என்பது நிச்சயம். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண சாமி சுமதி பக்தி வேதாந்த சாமி நாமணி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண. மொழிபெடுத்துங்க. பயதன் கூறினார், தூய பக்தர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள காரணத்தால் துறவிகளாகவும் பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டவர்களாகவும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதில் கைதேர்ந்தவர்களாகவும் உள்ளனர். இவர்கள் எப்பொழுதும் புகழக்கூடியவர்களாகவும் தூய ஒழுக்கம் உடையவர்களாகவும் இழிவடைந்த ஆத்மாக்களை எல்லாம் விடுவிக்கக்கூடியவர்களாகவும் உள்ளனர். இத்தகைய தூய பக்தர்கள் உங்களுடைய நீரில் குளிக்கும்போது பொதுமக்களிடம் கிரகிக்கப்பட்ட பாவலைகள் செயலிழந்து போகும் என்பது நிச்சயம். ஏனெனில் எல்லா பாவலைகளையும் போக்கக்கூடியவரான பரமபுருஷரையே இத்தகைய பக்தர்கள் எப்போதும் தங்களது இதயங்களை வைத்து போற்றுகின்றனர். நேற்று சொன்னதோட தொடர்ச்சி இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கங்கா சகர புத்திரர்கள் வந்து கபிலமுனி ஒரு நாடி எரிக்கப்பட அந்த யாக குதிரையை வந்து யாகமும் முற்றுப்பெறல. இந்த சகரபுத்திரர்கள் மூதாதையர்களும் அவங்களும் நபதி அடையல. இந்த ரெண்டு குறைபாடு இருக்கு. அதனாடி தலைமுறை தலைமுறையாக முயற்சி பண்றாங்க. கடைசி அம்சுமான் வந்து யாக குதிரையை வந்து மீட்டு கொண்டு போறாரு. வேண்டி கபிலரை வணங்கி நமஸ்காரம் பண்ணி அதனாடி யாகம் முடிவடையுது. ஆனா இன்னொரு குறைபாடு நிறைவேறாம இருக்கு. என்னன்னா அந்த சகர புத்திரர்கள் வந்து பஸ்மமான நாடி அந்த பஸ்மம் வந்து அவங்களை எப்படி நர்கதி அடைய வைக்கிறது. அதுக்கு வந்து கபிலரே வழி சொல்றார், கங்க நீர் நாடி அவங்க பட்டாதான் அவங்க நர்கதி அடைய முடியும்னு சொல்றாரு. ஆனா அவர் காலத்தில் அதை செய்ய முடியல. அதுக்கப்புறம் அவரோட புத்திரனான பகிர்தன் காலத்தில் புத்திரனும் முடியல, பேரன் திலீபண்ணாடியும் முடியல அந்த கங்கையை கொண்டு வர. கடைசியில் பகிர்தன் வந்து அந்த விடா முயற்சி பண்ணி கங்கை வந்து கங்கையை திருப்தி பண்றாரு. அன்னாடிதான் இன்னைக்கும் கூட பகிர்தன் வந்து ரொம்ப காலம் முடியாத நேரத்தினால்தான் பகிர்த பிரயத்தனம்னுவாங்க. பகிர்த பிரயத்தனம்னு பேச்சுவார்த்தைல சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய முயற்சி பண்ணி ஒருத்தர் அச்சீவ் பண்றது பகிர்த பிரச்சனை. அந்த பகிர்தன் வந்து அது நமக்கு தெரியாது ஏன் பகிர்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பகிர்தன் வந்து விடாமயிற்சி வந்தது. ஆனா கடைசியில் அவருக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா கங்கைக்கு ரெண்டு கேள்வி. ஒன்னு வந்து நான் வந்து ரொம்ப வேகமா ஆகாயத்துல இருந்து இறங்குவேன், அப்ப யார் என்ன தாங்கி பிடிப்பா? இல்லனா நான் சுதலோகத்துக்கு போயிடுவேன், என்னை கட்டுப்படுத்த முடியலனா. ரெண்டாவது கேள்வி, எல்லாரும் புனித நீனி அண்ட குளிச்சு எல்லாரும் பாவங்களை விட்டுட்டு போவாங்களே, அந்த பாவங்களை நான் எப்படி, அந்த பாவங்கள் இருந்து நான் விடுவிக்கப்பட முடியும்னு கேள்வி. ரெண்டு கேள்வி பயத மகாராஜன் மன்னா திங்க் பண்ணு, நான் வர ரெடி, ஆனா இந்த ரெண்டு பிரச்சனையும் எப்படி மீட் பண்ணுவாங்க? இதுல வந்து மொத கேள்விக்கு வந்து ஒரு பதில் சொல்றார் பகிர்தர். இந்த மாதிரி நீங்க வந்து சாதாரண பாமர மக்கள் நாடி பாவிகள் நாடியும் பாவங்களை மட்டும் விட்டுட்டு போனாலும் அவங்க வந்து புனித பக்தர்கள் வந்து பகவானை தங்க இதயத்தில் தாங்கியுள்ள பக்தர்கள் வந்து குளிக்கும் போது அந்த பாவங்கள் இருந்து விடுபடுவீங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் இதுதான். ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர், ரெண்டாவது கொஸ்டின் கங்கை கட்ட ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர், இந்த மாதிரி தூய்மையான பக்தர்கள் வந்து குளிக்கும் போது அவங்க வந்து எல்லா பாவங்களையும் ஒன்னிட்ட இருந்து நீக்க முடியும். ஏன் நீக்க முடியும்னு சொல்றாங்க? ஏன்னா பகவான வந்து அவங்க இதயத்தில் வச்சிருக்க நாடி, அவங்க வந்து எந்த இடம் போற இடம்னா புனித தலம். அது ஒரு ஸ்லோகம் உண்டு இல்ல, அவங்க போன இடம்னா புனித தலமாகும்னு சொல்லி இதுலயே வருதா? அதான் அவங்க தீர்த்த குர்வந்தி தீர்த்தானி சொந்தஸ்தேன கதாபிரத்தா அண்ணாடி, அவங்க போற இடங்கள்லாம் புனித தலமாயிடும். ஒரு இடம் புனித ஸ்தலம் ஏன்னு சொல்றேன்னா பகவான் இருக்கிறார் நாடி. இவங்க பகவானே இன்னொரு சுலகம் உண்டுல, அவங்க பகவானை தன் இதயத்தில் நேரம் வச்சிருக்காங்க. மூந்த பாதம் வந்து இதயத்து, மூந்தனோட பாதங்கள் வந்து அது என்ன முழு சுலோகம்னா, அது நாடி சுலோகம் என்ன அந்த அர்த்தம் அண்ணாடி, அவங்க வந்து பகவானை வந்து வேற எங்கேயும் வாழல, பக்தர்கள் இதயத்துல தான் வாழ்றாரு. தண்ணியே தன் நாமத்தை சொல்லி தான் இதே இருக்கிற அந்த பக்தனோட இதயத்தை தான் வாழ்றான். இந்த நம்பர் ஒன் யோகால இருப்பான். அதான் பகவான் வந்து வேற எங்கேயும் இல்லை, பெரிய முனிவர். யார் வந்து என் நாமத்தை சொல்லி பாடி இது பண்றாங்களோ அவங்க இதயத்துல வாழ்றேன்னு சொல்றாரு. ஆனாடி பகவான் வந்து சுருக்கமா பக்தர்கள் இருக்கிற இடம் தான் வாசிக்கிறாரு. உதாரணமா இந்த இடம் கோயில்னு சொல்றோம். இங்க பகவான் வந்து அவரோட பக்தர்கள் இங்க இருக்கும்போதுதான் பகவான் வர்றாரு. பக்தஜன பிரியன்னு அவருக்கு பேரு. பக்தஜன பிரியனா பக்தர்கள் மேல பிரியம் உள்ளவர்னு அர்த்தம். ஆனாடி பகவான் வந்து எங்க பக்தர்கள் இருக்காங்களோ அங்கதான் வர்றாரு. சாதாரணமா ஒரு புனித ஸ்தலம்னு சொல்றது வந்து ஒரு விக்கிரகத்தை நிர்ணயம் பண்ற மட்டும் கிடையாது. அங்க பக்தர்கள் வந்து அவங்க இது பண்ற நாடி தான் அந்த ஸ்தலம் புனித ஸ்தலமாகும். நம்ம இதுல 108 திவ்ய தேசம் பார்க்கிறோம். 108 திவ்ய தேசங்கள்னா என்னன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. திவ்ய தேசங்கள்னா பகவானுக்கு அந்த திவ்ய தேசங்களுக்கு முந்தின கோயில்கள்லாம் இருக்குது நிறைய கோயில்கள். ஆனா இந்த 108 திவ்ய தேசங்கள்ல ஆழ்வார் வந்து பாடல் பாடினாங்க, அதனாடி அந்த 108 திவ்ய தேசம் ஆயிடுச்சு. பகவானுக்கே வந்து சொல்ல இது திவ்ய தேசம். அதனால பக்தர்கள் வந்து இருந்து பாடி இது பண்ணனால ஆழ்வார்கள் பாடினாடிதான் அந்த திவ்ய தேசம். இதை விட ரொம்ப திவ்ய தேசத்துக்கு முந்தின டெம்பிள்லாம் இருக்கு, ஆனா ஆழ்வார் பாடாடி அதை அவங்க பெருசா கருதல. அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கும் சிறுவைஷ்ணவத்தில் வந்து போனீங்கன்னா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, வீட்டை வந்து புனிதப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. பக்தரை கூப்பிடல நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ அவங்க சம்பிரதாயத்தில் போனாங்க, வீட்டை வந்து புனிதப்படுத்த வாங்காது. அது என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த புனிதப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை ஒன்று மறந்துட்டேன். அதாவது வைஷ்ணவத்தில் வந்து மிக அதிகமாக புரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து பக்தர்கள் இதயத்துல தான் பகவான் இருக்காரு, பக்தர்கள் இருக்கிற இடத்துல தான் பகவானும் இருக்காரு. அதனாடி ஒரு கோயிலுன்னு எல்லாரும் கட்டி வச்சு விக்கிரம் எல்லாம் வச்சாலும் அங்க பக்தர்கள் விசிட் பண்ணி பக்தர்கள் பெருமைபாடி பக்தர்கள் வந்து இது பண்ணாதான் அந்த இடம் சிறப்பு மிகுந்ததாகுது. இன்னைக்கு திவ்ய தேசம் பெருமை அதனாடி தான் ஆழ்வார்கள் தான். அதுவும் பக்தர் வந்து தேடி பகவானே வருவார். நம்மாழ்வார் அந்த இதுல பாக்குறோம், ஆழ்வார் திருநீர்ல அவர் அந்த புளிய மரத்தோட விட்டியே போகல. அதனாடி 36 தேசத்து பெருமாள் வந்து என்ன பாடு என்ன பாடுன்னு சொன்னாரா நம்மாழ்வார்ட்ட. அதனாடி இந்த 36 தேசத்து மூலவரும் அந்த விக்கிரமும் கீழே அந்த அவரோட அந்த புளிய மரத்து கீழே வரிசையா அடிச்சிருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் 36. அதனாடி பக்தர்கள் நாடி பாட பிறகு பகவானும் விரும்புறாரு. அதனாடி பகவானை தேடி பக்தர் தேடி பகவான் வந்து பாட சொல்றாரு. ஏன்னா அப்படிதான் 36 இது நம்மாழ்வார் பாடியிருக்காரு. 36 தேச திவ்ய தேசம் முக்கியமா இந்த ஹோல் கான்செப்ட் என்னன்னா பக்தர்கள் வந்து தூய பக்தர்கள் சதா பகவான் இதயத்தில் தாங்கிட்டே இருக்கிற நாடியும் அவங்களுக்கு வேற சிந்தனை இல்லாத நாடியும் அவங்களுடைய ஆக்ஷன் செயல்கள் வெளியே எப்படி தெரிஞ்சாலும் அவங்க சதா பகவான் நினைவிலே இருக்கிற நாடி அவங்க பகவான அந்த சுலோகம் நல்ல சுலோகம். பகவான் இதயத்திலே எழுந்திட்டு இருக்காங்க. முனிவர்களோ அவங்களும் அவங்க இதயத்தில் இல்லை, இந்த பக்தர்கள் இதயத்தில் இருக்காரு. வெளியே எங்க இல்ல என்ன வெளியே எங்கேயும் தேட வேண்டாம். அவங்க பக்தர் என்ன இதுல சொல்லுங்க தாசி அண்ணாடி. சுருக்கமா வந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா ஒரு புனித தலத்துல வந்து பெருமை அடைகிறது வந்து பகவான் வந்து சந்தோஷம் என்ன ஸ்லோகம் சொல்லுங்க இதுல இருக்கிற 9 கண்டன சாப்டர் 4.3 அகம்பக்த பராதீனோ ஈ அஸ்வந்தர இவத்துவிஜ சாதிபிர் கிறிஸ்த ஹிருதயோ பக்தர் பக்த ஜனப்பிரியா. நான் முற்றிலும் என் பக்தர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறேன். உண்மையில் பக்தர்களுக்கு நான் அடிமைப்பட்டவன். எனது பக்தர்கள் பௌதி ஆசை முற்றிலும் துறந்தவர்கள் என்பதால் அவருடைய இதய ஆழத்தில் மட்டுமே நான் அமர்ந்தவனாக இருக்கிறேன். என் பக்தனின் பக்தர்களும் எனக்கு மிக பிரியமானவர்கள். ஆதலால் என் பக்தனை பற்றி சொல்ல தேவையில்லை. இன்னொரு ஸ்லோகம் நான் சொல்றது அது வந்து என்னன்னா இந்த நம்பர் 1 யோகாவில் போட்டிருப்போம் அந்த மாதிரி பக்தர்கள் இதயத்தில் இருக்கிறேன் நான் வேற எங்கே இல்லை நான் வேற எங்கே இல்லைன்னு சொல்லுவார். நான் பக்தர் இதயத்தில் தான் இருக்கேன் நான் வேற இல்லை அது இல்லை வேற எங்கே இல்லைன்னு சொல்லுவார். 10th கண்டல வரும் இதில் வராது. எனிவே எசன்ஸ் வந்து இதுதான். பகவான் வந்து பக்தர்கள் வந்து சதா இதயத்தில் தாங்கிட்டு இருக்காங்க. அகம் பக்த ஜனப்பிரியோ பக்த பராதீனோ. இது வந்து முக்கியமா வந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ரியல் பிராக்டிக்கல் எஃபெக்ட் என்னன்னா நம்ம வந்து பகவானை சுலபமா அடைகிற வழி பக்தர் மூலமா. பக்தர்கள் வந்து இருக்கிற இடத்துல பகவான் இருக்கிறாரு. ஆழ்வார் சொன்ன மாதிரி நம்மாழ்வார் திவ்ய தேசம் வரலாறு நம்மாழ்வார் எப்படி அவரை தேடி பகவான் தோணும். காரணம் வந்து பக்த ஜனப்பிரியா அண்ணாடி பகவானுக்கு வந்து பக்தர் ரொம்ப பிடிக்கிற நாடி அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற நாடி அவங்க வந்து கங்கையில வந்து குளிக்கும்போது இல்ல புனித நதிகளில் குளிக்கும்போது அவங்க பகவானே எழுந்திட்டு வந்து குளிக்கிற நாடி நீங்களாம் தூய்மை ஆடுவீங்க. ஏன்னா பகவான் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர். அண்ணாடி கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு பகிர்தன் கங்காட்டா. அதே சொல்லுமா நம்பர் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு அறுபதா சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மத் அந்நியே நானாந்தி நாகம் தேப்பிய மன கபி. தூய பக்தன் எப்போதும் இந்த இதய மத்தியில் வாழ்கிறான். நான் எப்போதும் தூய பக்தன் இதயத்தில் வாழ்கிறேன். எனது பக்தர்கள் என்னென்று வேற எதையும் அறியார்கள், நானும் அவர்கள் என்று வேற எவரையும் அறியும். தெளிவா சொல்ற பகவான், நான் அவங்க இதயத்தில் இருக்கேன், அவங்க என் இதயத்தில் இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன தவிர வேற தெரியாது, எனக்கு அவங்கள தவிர வேற தெரியாது. இது வந்து இதே சாப்டர்ல 68 சாரி 4 68 ஒன்பதாம் கண்டம் 4 68 ஒன்பதாம் கண்டத்துல 4 68 பகவான் வந்து அவங்க இதயத்தில் இருக்கிறனாடி அவங்க போற இடம்லாம் புனித தலமாது. இப்ப சால கிராமம் சொல்றோம், சால கிராமம் வந்து பிரதிஷ்ட பண்ண முடியாத ஒரே விக்கிரகம் சால கிராமம் தான். ஏன்னா சால கிராமத்தில் பகவான் பெர்மனண்டா இருக்காரு. சால கிராமம் யாரும் பிரதிஷ்ட பண்ண, இப்ப நம்ம வந்து விக்கிர ரூபம் பண்ணி பிரதிஷ்ட பண்றோம், ஆனா சால கிராமத்தில் பிரதிஷ்ட கிடையாது. பகவான் எந்நேரம் சால கிராமத்தில் குடியிருக்கிறார் பெர்மனண்டா. அதே மாதிரி பக்தன் இதயத்திலும் பெர்மனண்டா இருக்காரு பகவான். பகவான் இருக்கிற நாடி பக்தன் போற இடம்லாம் தூய்மை ஆயிடுது. அப்படி இருக்கும்போது கங்கையில போய் குளிக்கும்போது கங்கையும் தூய்மையாது. மற்ற எல்லாரும் பாவத்தை விட்டாலும் உங்க கருணை நாடி அந்த பாவம் வந்து உன்னை பாதிக்காதுன்னு சொல்றாரு பகீர்தன். முக்கியமா பக்தர் வந்து எவ்வளவு சுலபமா வந்து எல்லா பாவத்தையும் கங்கையும் தூய்மைப்படுத்த முடியும். பொதுவா நம்ம சொல்றோம் கங்கை மற்ற நதிகள்லாம் நம்மளை தூய்மைப்படுத்துது, ஆனா கங்கையும் பக்தர் தூய்மைப்படுத்த முடியும். தூய பக்தர் நேற்று சொன்ன மாதிரி பிரம்மவேத்த புராணத்தில் இதைத்தான் திருப்பி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி யார் வந்து கலிகாலத்தில் வந்து இதே மாதிரி கிருஷ்ணர் வந்து இங்க விட்டு போனவனே நதிகள்லாம் பெண்ணூர் எடுத்து நாரதத்தை போய் வேண்டி நிற்கிறாங்க. இந்த மாதிரி களி ஆரம்பிச்சிருச்சே, மக்கள் பாவங்கள் அதிகமாக செய்வாங்களே, அவங்க பாவங்கள்லாம் வந்து என்னட்ட விட்டுட்டு போயிடுவாங்களே, நான் எப்படி வந்து இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு எல்லா நதிகளும் கேட்குறாங்க. அப்ப பகவான் வந்து என்ன சொல்றாரு, நாரதட்டு நாரதட்டு போய் பகவான்கிட்ட நாரத பகவான்கிட்ட கேட்குறாரு. பகவான் என்ன சொல்றாரு, ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறம் பகவான் நாமம் பாடி நல்லா பிரசாதம் சாப்பிடக்கூடிய ஒரு பக்தர் கூட்டம் வரும், அந்த கூட்டம் வந்து உன்னை குளிச்சு தூய்மைப்படுத்துவாங்க. இது வந்து 10000 வருஷத்துக்கு அந்த கூட்டம் இருக்கும். 10000 வருஷத்துக்கு அப்புறம் களி முத்திரும். ஆனாடி நீங்க வந்து பூமிக்கு அடியில் போயிடுங்கன்னு சொல்றாரு. இதே வந்து நாரத திருப்பி சொல்றாரு. அதே மாதிரி கிருஷ்ண மாஞ்சி 5000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சது. அதே மாதிரி நதிகள்லாம் புனித நதிகள்லாம் நீராடி இந்த பக்தர்களாக வந்து போயிட்டு வருது. இது 10000 வருஷத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கு, 500 வருஷம் தாண்டி இருக்கு. 10000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நதிகள்லாம் போயிடும். இதே மாதிரி ஒரு இடத்தோட மகிமை வந்து ஒரு புனிதர்கள் நாடிதான். முக்கியமா பக்தர்கள் வந்து நல்ல தூய பக்தர்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க நாடி அந்த இடமே புனிதப்படுது. இந்த ஔவையார் பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. புல்லுக்கும் அங்கே பொசியுமா தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உலர். அதாவது தண்ணி ஓடுற தண்ணி வந்து இல்ல பெய்யற மழையும் ஒரு நல்ல மனுஷன் தான் அவனுக்கா பெய்யற மழை வந்து எல்லாருக்கும் தான் ஜெயம். அதே மாதிரி ஓடுற நீர் பரப்புல வாய்க்கால் ஓடுற நீர் நெல்லுக்கு மட்டும் இல்ல புல்லுக்கும் போகுது. நெல்லுக்காக நீர் போகுது ஆனா புல்லுக்கும் சேருது. மழை எல்லாருக்கும், அந்த அது இன்னொரு பாட்டு ஒண்ணு, மழை எல்லாருக்கும் பெய்யுது, தொழிலகில் நல்லோர் ஒருவர் உளரே. ஒரு நல்லவர் இருந்தா அவனுக்கா மழை பெய்யுது, ஆனா எல்லாருக்கும் பலன் கிடைக்குது. அதே மாதிரி பக்தன் ஒருத்தனாடி எல்லாரும் பலன் படுறாங்க. அவங்க இருக்கிற இடம் புனிதமா இருக்கனாடி எல்லா இடமும் புனிதமாகுது. அவங்க கங்கையில குளிச்சாலும் கங்கை புனிதமாகுது. அவங்க போற இடம் திவ்ய தேசமாகுது. அந்த ஸ்ரீவிஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, மங்கள சாசனம் பண்ணுங்கன்னு வாங்க. ஆழ்வார்கள் போய் பாடல்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, மங்கள சாசனம்னு வாங்க. ஆழ்வார் வந்து மங்கள சாசனம் பண்ணதுதான் திவ்ய தேசம். இந்த பாடல் பாடப்பட்ட இடம் வந்து திவ்ய தேசம், மங்கள சாசனம். அன்னாடி பக்தர்களை கூப்பிடல, வீட்டுக்கு வந்து மங்கள சாசனம் பண்ணுங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு வீட்டையும் புனிதப்படுத்துங்கன்னு வாங்க. இன்னைக்கு ஸ்ரீவிஷ்ணன் நான் நிறைய பேர் பார்த்தேன் அந்த மாதிரி சொல்றோம். அன்னாடி அவங்களுக்கு வந்து பகவானோட பக்தரை ஈஸியா கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி பக்தர்கள் வந்து அவங்க போற இடங்களை வந்து சுலபமா புனிதப்படுத்த முடியுன்ற நாடி அவங்க வந்து எல்லா பலனும் கிடைக்குது. அபயார் சொன்ன மாதிரி நெல்லுக்கும் போற தண்ணி புல்லுக்கும் போகுது. அதே மாதிரி பூமியில நல்லவனுக்கா பெய்யற மழை எல்லாருக்கும் பெய்யுது. அதே மாதிரிதானே இந்த ஒரு நல்லவன் வந்தா எல்லாமே மாறி இருப்ப. அந்த ரோம்பதர் வந்து அந்த ரிஷீஸ்வரங்கனை இழுத்துட்டு வர்றாருல்ல, ரிஷேஸ்வரங்கரை இழுத்துட்டு வர்றது வந்து ஒரு வேடிக்கை பண்ணி இழுத்துட்டு வந்தாலும் அவர் நாட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. பல வருஷமா பஞ்சத்தில் தவிச்சு இருக்கிறது இவர் நல்ல சுத்தமான வாழ்க்கையும் பக்தரா இருக்கிறனாடி உள்ள நுழைஞ்ச உடனே அவர் வந்து அவரோட மகிமை நாடி நாடுபுறம் மழை பெஞ்சு செழிப்பாது. விபாண்டகமுனிவரோட பையன் இவர் தான் தசரதருக்கு யாகம் பண்றாரு, புத்திர காமேஷ்டி யாகம். தசரதரோட ஒரு மக உண்டு, அந்த மக தான் ஒரு சாந்தான்ற பொண்ணு தான் ரோமகர்ஷனுக்கு பேர். அந்த ரோம் அந்த ராஜா பேர் என்ன? ரோமபாத. ரோமபாதமா ராஜா. அவர் வந்து அவருக்கு தத்து கொடுத்துறாரு. அந்த பொண்ணை தான் ரிஷியசருங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த கூட்டு வந்து அன்னாடி உண்மையான மாமனார் வந்து ரிஷியசருங்கருக்கு தசரதர் தான். அன்னாடி அவர் வந்து யாகம் கூப்பிட்ட உடனே ரெண்டு பேரும் யாகத்துக்கு அவர் வர்றாரு. ரெண்டு யாகம் நடத்துறாரு, அஸ்வமேத யாகம் ஒரு புத்திர காமேஷி யாகம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ரிஷியா இருந்தவர் காட்டுல ஆண்மன் யாரையுமே பார்க்காம அவங்க அப்பா தனியா அவர் அப்படி வளர்க்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தூய்மையானவர் இந்த நாட்டில் போந்தா மழை பெஞ்சோம்னாடி அவர் கூட்டு வந்தார். சுருக்கமா என்னன்னா, அந்த காலத்துல வந்து நல்லவங்க இருக்கணும், நல்லவங்க மத்தியில இருக்கணும் அப்படின்னு மகிச்சாங்க. அன்னாடி ராஜாக்கள்லாம் ஒரு நல்ல மனுஷன் இருக்கான்னு சொன்னாதான் அவங்க வந்து நாடு செழிக்கும்னு தெரியும். தேவயானி பிரச்சனை வந்தவனே சுக்கராச்சாரிய கிளம்பினவனே எல்லாத்தையும் நான் இலக்கணாலும் ரெடி, நீங்க திருப்பி வாங்கணும். தான் பொண்ணு அவளை வந்து தேவயானிக்கு பணி பண்ண அனுப்புறா. ஏன்னா திருப்பி வந்து இந்த மாதிரி முக்கியமா வந்து ஒரு பக்தரோட இது வந்து பாதிப்பாயிடக்கூடாது. ஏன் நம்ம ஆழ்வாதலையே காஞ்சிபுரத்துல சொன்ன வண்ணம் செஞ்ச பெருமாள்னு ஒரு கோயில் இருக்கு. சொன்ன வண்ணம் செஞ்ச பெருமாள், ஒரு பேரே சொன்ன வண்ணம் செஞ்ச பெருமாள், நல்ல அர்த்தம் புரியும். என்னாச்சுன்னா, அந்த ராஜா வந்து அந்த நாட்டு ராஜா அவர் வந்து கோயில காஞ்சிபுரம் கோயில் அந்த சொன்ன வண்ணம் 14 திவ்ய தேசம் இருக்காது. இது ஒண்ணு சொன்ன வண்ணம் செஞ்ச பெருமாள். இவர் வந்து அந்த கோயில சேவை செஞ்சுட்டு இருந்த ஒரு வயசான கலவி கூணியான கூணு உள்ள போனதும் அதை வந்து இந்த பக்தர் வந்து ஏதோ பாடல் நாடி ஏதோ சேவைக்கு அதை மாத்தி இளமையாவும் கூனை நிமித்துறாரு. உடனே இந்த ராஜா வந்து இவரும் வந்து எனக்கு வந்து அதை மாத்தி கொடுன்றாரு. முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா பகவானுக்கு செஞ்ச சேவையா பகவானுக்கு பானம். கல்யாணம் அந்த பூணு உழுந்த போது இளமையாகி இந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆமா, நீ மட்டும் இளமையா இருக்கு, எனக்கு மட்டும் முதுமை வந்துச்சேங்க. கணிகன் வந்து சீடன் இல்ல, முத ஆழ்வாருக்கு பாட கூப்பிடறோம், ஆழ்வார் முடியாதுன்றவாரு. பாட எதுக்கு பாட சொல்லுவார்னா, இவருக்கு வந்து இந்த முதுமை நீங்க பகவான பேதவனா, உடனே நான் பெருமாளை பாடின வாயால நான் வேற யாரையும் பாட மாட்டேன்னு அவர் சொல்லிடுறாரு. கணிகண்ணன் கூப்பிட்டு உடனே அவரு சீடன் கணிகண்ணன் கூப்பிட்டு அவரை பாட சொல்லுவாரு, கணிகண்ணனும் முடியாதுன்னு சொல்லிடுவாரு. உடனே ராஜா கோவப்பட்ட பண்ணி போ அப்படின்றார், என் நாட்டில் இருக்காதேன்னு. அவர் கணிகண்ணன் வந்து கிளம்புன உடனே ஆழ்வாரும் கிளம்பிடுவார், ரெண்டும் கிளம்புன உடனே பெருமாள் வந்து அவரும் கோயில ஒரு பாட்டு பாடுவாரு. இந்த மாதிரி பெருமாளே என்ன போச்சோன்னா, நீ உன் பைனாக பாய் சுருட்டி கொள்ளு பாடுவாரு. பைனாக பையனா ஆதிசேஷன்ல படுத்திருக்காரு, அதை சுருட்டிட்டு நீ என் கூட வானு. பார்த்த மறுநாள் காலையில பெருமாள் இருக்க மாட்டாரு, அவரும் சுருட்டிட்டு கிளம்பிடுவாரு. பின்னாடியா ஊருக்கு வெளியே போயிடுவாங்க. இன்னும் அந்த இடம் இருக்கு காஞ்சிபுரத்துக்கு வெளியே ஒரு 10-15-20 கிலோமீட்டர் தள்ளி, அங்க போய் தங்கணும். ஆனா ராஜா பார்த்தோன்னே எல்லாம் அலறி பிடிச்சு, ஐயோ பக்தர் போனாரு பகவானும் போயிட்டாரு. பக்தர் வந்தா பகவானும் வர்றாரு, இதுல பக்தர் போயிட்டா பகவானும் வர்றாரு. உடனே போய் திருப்பி கெஞ்சிய ஆழ்வாரையும் கணிகண்ணனையும் வாப்பான. அந்த கணிகண்ணா என்ன அந்த வார்த்தை வருவ, கணிகண்ணன் போகின்றான், நீயும் உன் பையனாக சுருட்டிக்கோள் அப்படின்னு. உடனே அந்த மாதிரி சுருட்டி பகவான் பக்தன் போயிட்டா எனக்கு என்னன்னு அவரும் ஆதிசேஸ்வரன் சுருட்டிட்டு போயிடுவாரு. அடுத்து ராஜா வந்து கெஞ்சி கெஞ்சி உடனே கணிகண்ணன் திரும்பி விட்டான்னு, நீ பையனாக பாய விரித்துக்கொள்னு பாடுவாரு. உடனே திருப்பி வந்து ஆதிசேஷன் வச்சு பார்த்துக்கிடுவாரு. அதனாலதான் அவருக்கு பேர் வந்து சொன்ன வண்ணம் செஞ்ச பெருமாள். என்ன சொன்னமோ அப்படி செய்யறாரு. பக்தர் என்ன சுட்டிக்கோனா சுட்டிக்கிட்டாரு, விரிச்சுக்கோனா விரிச்சுக்கிட்டாரு. அதனாடி பகவான் வந்து எந்த அளவுக்கு வந்து பக்தர் இருக்கிற இடத்துலதான் இருக்காருன்னு பார்த்துக்கணும். அதனாடி ஒண்ணு வந்து பகவான் சொன்ன வண்ணம் செஞ்சப்ப நல்ல பேரு. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்யறாரு, சுட்டிக்கோனா சுட்டிக்கிட்டாரு, விரிச்சுக்கோனா விரிச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி பக்தர் வந்து எவ்வளவு முக்கியமா வந்து பகவான் பிரியமானவங்க, அகம் பக்த பராதீனம், பகவானுக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்கனாடி அவங்க என்னன்னாலும் சாதிக்க முடியும். பகவான்கிட்ட என்ன வேணாலும் டிமாண்ட் பண்ண முடியும், பகவான்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். பகவான்கிட்ட வந்து பக்தர்கள் வந்து என்ன வேணாலும் டிமாண்ட் பண்ணலாம், நம்ம பாவத்தெல்லாம் ஒரு நிமிஷத்துல அழிக்கலாம். இந்த ராமானுஜர் வரலாறுல உண்டுனா, ராமானுஜர் வந்து பெருமாளோட நல்லா பேசுறதும் பெருமாள் தாயாரெல்லாம் பேசலாம் கேட்பாங்க. உச்சவமூர்த்தி வந்து பெருமாளும் தாயாரும் தூக்கிட்டு உச்சவமூர்த்தி அப்படியே போயிட்டு இருப்பாங்க, ராமானுஜர் கூட போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பெருமாள் வந்து சொல்றாரு, தாயாட்ட அன்னைக்கு வந்து இந்த வண்ணா வந்து நல்லா துணி துவைச்சிருக்கான், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாராம். உடனே இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்ன, பெருமாள் வந்து ஒரு உடனே ராமானுஜர் வந்து பெருமாள்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவாராம், என்னன்னா இந்த மாதிரி தலைமுறையில முன்னாடி ஒருத்தன் வந்து உங்களுக்கு அபராதம் பண்ணிட்டான், அதனால அந்த தலைமுறையெல்லாம் மன்னிச்சு நீங்க மோட்சணம் பண்ணணும். பெருமாள் சந்தோஷத்துல சரின்னு சொல்லிடுவாரு. யாரு நான் உண்மையில கிருஷ்ண அவதாரத்துல வந்து அவர் துணி கேட்காலும் தரமாட்டேன்னு வாங்கினா, ஆனா தலை சீவிடுவாரு. ஆனாடி அந்த பரம்பரையில வந்து அவனுக்கு நீ கொஞ்சம் மன்னிப்பு கொடுத்துரு அப்படின்னு கேட்பான். உடனே அந்த பரம்பரையை மன்னிச்சுட்டாரு. ஆனாடி இன்னைக்கும் அந்த பரம்பரை தனியா பெருமாள் துணியை வாஷ் பண்ணன்னு இருக்கு. அவங்க வந்து நீங்க துணி மொத்தமா கொடுத்தாலும் அந்த துணியை மோந்து பார்த்து இது பெருமாள் துணின்னு சொல்லிடுவாங்க. இது பெருமாளுக்கு சாத்தின துணி, பெருமாளுக்குரிய துணின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து நினைச்சா அந்த பரம்பரைய பாவத்தை நீக்கி பெருமாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க அவ்வளவு பவர்ஃபுல் பெருமாள்கிட்ட சொல்லு, பெருமாள் வந்து உடனே சரின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சுருக்கமா வந்து இந்த பகிர்தன் வந்து இங்க சொல்றது வந்து, கங்கை நீ கவலைப்பட வேண்டாம், இதயத்துல தேந்திட்டு இருக்க பக்தர்கள் வந்து குளிக்கும் போது வேற உனக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே கிளீன் ஆயிடும். பகவான் அந்த இடத்துக்கு வரும்போது பக்தர் ஏந்திட்டு வராங்க. ஏன் அந்த பக்தருக்கு இந்த பெருமைனா, பகவானை ஏந்திட்டு வராங்க, அதான் பெருமாள். பகவானை ஏந்திட்டு வர்றதுதான் பெருமாள். அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத விக்ரம் பாவன் இதயத்துக்குள்ள இருக்கு, அவங்க பக்தர் இதயத்துக்குள்ள இருக்கு. அதனால இந்த மொத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. பின்னாடி வர்றது இன்னொரு கொஸ்டின் இருக்கு, எப்படி பூமியில உழும்போது அந்த வேகத்தை எப்படி தாங்கிறது. பின்னாடி ஹரே கிருஷ்ணன் கொஸ்டின் ஆன்சர், டவுட்ஸ் கிளியரா? ஜெய் ஸ்ரீமத் பாதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபாத்.